بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا والعاقبة للمتقين صدق الله مولانا العظيم அன்பார்ந்த அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் தற்போது புதிய ஒரு இஸ்லாமிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை முஹர்ரம் மாதம் 9வது நாள், நாளை மறுதினம் முஹர்ரம் மாதம் 10வது நாள். இந்த இரண்டு தினங்களிலும் சுன்னத்தான் அந்த நோன்பை நாங்கள் நோற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது நாளிலே நோன்பிருப்பதானது ஒரு மனிதன் கடந்த வருடம் செய்த பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடமும் நான் உயிரோடு இருப்பேனாக இருந்தால் 10வது நாளோடு சேர்த்து 9வது நாளையும் நான் நோன்புக்காக வேண்டி ஒதுக்கிக் கொள்வேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக் கொள்வானாக. எனவே நாங்கள் இந்த இரண்டு நாளையும் இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுதினமும் இந்த நோன்புக்காக வேண்டி ஒதுக்கி அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்றதை ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே உலகத்தை பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களாகிய நாம் பல்வேறுபட்ட சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கான பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம், பொறுப்புதாரிகள், பதவிகளை வகிப்பவர்கள் தங்களுடைய பதவிகளை பொறுப்புகளை ஒரு அமானிதமாக கருதாமல் அதனை அல்லாஹு தஆலாவுக்கு பதில் சொல்லுகின்ற ஒரு அம்சமாக கருதாமல் பேருக்கும் புகழுக்கும் அதே நேரம் பதவி மோகத்திற்கும் உரிய அம்சங்களாக கருதுவதுதான் அதற்கான அடிப்படையான காரணமாக இருக்கிறது. எனவே இந்த நிலைமையை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்திலே எத்தனையோ வகையான பதவிகளை பட்டங்களை பொறுப்புகளை மனிதனுக்கு கொடுக்கிறான். மனிதர்கள் எல்லோரும் சமதரத்தவர்கள் அல்ல. அங்கு முதலாளிகள் இருப்பார்கள், ஊழியர்கள் இருப்பார்கள், ஆட்சியாளர்கள் இருப்பார்கள், குடிமக்கள் இருப்பார்கள். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில் அங்கு ஒரு டைரக்டர் இருப்பார், அவருக்கு கீழால் பணிபுரிபவர்கள் இருப்பார்கள். ஒரு பாடசாலையிலே அதிபர் இருப்பார், அவருக்கு கீழால் இன்னும் பலரும் இருப்பார்கள், ஆசிரியர்கள் இருப்பார்கள். இவை ஒவ்வொன்றும் பொறுப்புகள் தான். குல்லுக்கும் ராணின் குல்லுக்கும் மஸ்கூன் என்ற ஐயத்தி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பை பற்றியும் விசாரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பொறுப்புகள், சின்ன பொறுப்புகள், பெரிய பொறுப்புகள் என்றெல்லாம் வித்தியாசப்படும். ஆனால் இந்த பொறுப்புகள் எல்லாம் அமானிதங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா, நிச்சயமா அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீங்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை அதனை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே எங்களை எதிர்பார்த்து பொதுமக்கள் இருக்கிறார்கள். பொறுப்புதாரிகளுக்கு கீழார் இருப்பவர்கள் அந்த பொறுப்புதாரிகளுடைய கடமைகளை பொறுப்புதாரிகள் சரியாக செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்க்கையோடு இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அது ஒரு அமானிதம். அமானாத்தின் அகதியின் ராவும் அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய அந்த தக்வாதாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் சுமந்திருக்கின்ற அமானத்துக்களை அவர்கள் கவனமாக கொள்வார்கள். எனவே பதவிகள், அந்தஸ்துக்கள், பட்டங்கள் என்பன சிலர் உலகத்திலே நினைப்பது போன்று அது கௌரவத்துக்குரிய அம்சங்கள் அல்ல. அது நிச்சயமாக சோதனை. அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற ஒரு அமானம், அந்த அமானத்தை சரியாக நிறைவேற்றினால்தான் நாளை மறுநிலை வெற்றி அடைய முடியும். இன்று நாங்கள் பார்த்தோம், பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் அந்தஸ்துக்களுக்கும் எவ்வளவு போட்டிகள் இடம்பெறுகின்றன, கழுத்தரப்புகள் நடைபெறுகின்றன. ஒருவரை ஒரு இடத்திலிருந்து துரத்திவிட்டு அந்த இடத்திலே அமர்வதற்கு எத்தனையோ முயற்சிகள் செய்யப்படுகிறது. இதெல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான். எங்களுக்கு எல்லோருக்கும் மவுத் இருக்கிறது, எங்களுக்கு மறுமையிலே விசாரணை இருக்கிறது, நாளை மறுமையிலே விசாரிக்க இருப்பான். நீ உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பதவியை எப்படி அடைந்து கொண்டாய்? குறுக்கு வழியில் அடைந்து கொண்டாயா அல்லது நேர்மையான முறையில் அடைந்து கொண்டாயா? ஒரு மனிதனுக்கு
பணம் அதிகமாக இருக்கின்ற அளவுக்கு அவனிடத்திலே கேள்விகளுக்கு அதிகம். அவன் அந்தஸ்திலே பொறுப்பிலே இருக்கின்ற அளவுக்கு அவனுக்கு கேள்விகளுக்கு அதிகம். வழக்கமாக நாங்கள் சொல்லுகின்ற உதாரணம் தான், கட்டிலே படுப்பவனுக்கும் பூமியிலே படுத்து உறங்குபவனுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. கட்டிலே படுப்பவன் மிக கவனமாக படுக்க வேண்டும். அவனுடைய கட்டில் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அந்த அளவு தூரத்துக்கு அவன் ஜாக்கிரதையாகத்தான் படுக்க வேண்டும். காரணம், அவன் எந்த நேரத்திலும் அந்த கட்டிலிருந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனக்கு பக்கத்தால் பாதுகாப்பு அரண்களை அவன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பூமியில் படுப்பவனை பொறுத்தவரையில் அவன் எந்த பக்கம் உருண்டாலும் அவனுக்கு அது பற்றி கவலை கிடையாது. அவன் பூமியிலே விழுவது என்ற ஒரு நிலை காணப்பட மாட்டான். சாதாரண பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாவிடத்திலே மிகவும் இலேசாக சென்று விட முடியும். சுவர்க்கத்துக்கு அவர்கள் இலகுவாக போய்விட முடியும். ஆனால் பணம் அதிகமாக இருக்கின்ற அளவும், அதிகாரம் அதிகமாக இருக்கின்ற அளவும், ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கின்ற அளவும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கின்ற அளவுக்கும் நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அவை அனைத்திற்கும் கணக்கு காட்டியதற்கு பின்னால் தான் சுவர்க்கத்திலே நுழைய முடியும். நாம் முஸ்லீம்கள், நாம் அல்லாவை ஏற்றிருக்கின்றோம், மறுமையிலே விசாரணை ஏற்றிருக்கின்றோம். யார் ஒரு கடுகு பிரமாணமான அளவாவது நன்மை செய்தாரோ அதனையும் கண்டுகொள்வார் என்ற நம்பிக்கை. யார் கடுகு பிரமாணமான அளவாவது தீமை செய்தால் அதனையும் கண்டுகொள்வார் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய பொறுப்புகள் பற்றியும் நாங்கள் கட்டாயமாக விசாரிக்கப்படும். அது சந்தேகமே கிடையாது. ஒரு வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகின்ற ஒரு டிரைவர் தன்னுடைய வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்ற அனைத்து பயணிகளுக்கும் பொறுப்புதாரி. ஒரு காவல், ஒரு ஒரு கேட்டிலே காவல் புரிகின்ற ஒரு கேட் கீப்பர் அங்கு தனக்கு கீழால் இருக்கின்ற கட்டிடம் பொருட்கள் அனைத்தையும் அவர் மிக கவனமாக பேணி பாதுகாத்தாரா என்பதற்கான அந்த கேள்விகளுக்கு அவர் உட்படுவார். எனவே எத்தனையோ வகையான பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய பொறுப்பில் இருக்கின்ற மனைவி பிள்ளைகளுக்கு அவன் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு பாடசாலையிலே இருக்கின்ற அதிபர் அந்த பிள்ளைகளுடைய கல்வி, ஒழுக்கம், பண்பாடு அனைத்தையும் வளர்ப்பதற்கு அவர் பொறுப்பு. அவர் எடுக்கின்ற சம்பளம் ஹலாலாக வேண்டும். அவர் பேருக்கும் புகழுக்கும் அங்கு இருக்க முடியாது. எனவே அவருடைய பொறுப்புகள் அமானிதம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதில் ஒரு இபாதத்தாக பார்க்க வேண்டும். இது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது. எனவே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத, மறுமை நாளை விசுவாசிக்காத ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை வகிப்பதற்கும் ஒரு பதவியை வகிப்பதற்கும் அல்லாஹு தஆலாவை ஏற்றிருக்கின்ற மறுமை ஒன்று இருக்கிறது என்று நம்பி இருக்கின்ற ஒரு மனிதன் ஒரு பொறுப்பை வகிப்பதற்கும் இல்லையிலே மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நியமத்துக்கள், இவை அனைத்தும் நியமத்துக்கள். எத்தனையோ மனிதர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை, பட்டம் கிடைக்கவில்லை, அந்தஸ்து கிடைக்கவில்லை. சாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்துவிட்டு போகிறார்கள். அவர்களிடத்திலே கேள்விகளுக்கு கிடையாது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். கட்டாயமாக விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்கள், எந்த அளவு விசாரிக்கப்படும் என்றால் உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு கொம்புள்ள ஒரு ஒரு மிருகம் கொம்பில்லாத ஒரு மிருகத்தை குத்துமாக இருந்தார். இந்த கொம்புள்ள மிருகத்தையும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிப்பான் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவு தூரம் கொம்புள்ள மிருகத்துக்கு கொம்பையே அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்றால் அது மற்றவர்களை குத்தி குதறுவதற்கல்ல, அது ஒரு சோதனையாக வழங்கப்பட்டிருக்கிறது. மிருகத்திற்கே விசாரணை இருக்கிறது என்றால் நாங்கள் சற்று யோசித்து பார்ப்போம். கொம்பில்ல ஒரு மிருகத்திற்கே விசாரணை இருக்கிறது என்றால் சாதாரணமாக உலகத்திலே பதவிகளோடு, பட்டங்களோடு, அந்தஸ்துகளோடு, அதிகாரங்களோடு இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய விசாரணை இருக்கிறது என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எனவே இது ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு கேலி கூத்தல்ல. உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை கூட. நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். ஒரு ஆசிரியர் வினவப்படுவார், தன்னிடத்திலே வந்து படித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு அவர் எந்த அளவு தூரம் கற்பித்திருக்கிறார் என்று விசாரிக்கப்படுவார். ஒரு திரைசேரிக்கு பொறுப்பாக இருப்பவர் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு சதம் தொடர்பாகவும் விசாரிக்கப்படுவார். ஒரு ரூபாய் என்பது எப்படி போனால் அந்த விசாரணைக்கு அவர் முகம் கொடுத்தே ஆக வேண்டியிருக்கிறது. எனவே பொறுப்புகள் என்பன அமானிதங்கள். அந்த அமானிதங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லியாக வேண்டியிருக்கிறோம். இப்படி சொல்லுகின்ற பொழுது பொறுப்புகளை வகிக்காமல் ஒதுங்கி இருப்பதுதான் இஸ்லாம் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது. நாங்கள் வரலாற்றை, நாங்கள் நபிமார்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் பொறுப்புகளை வகித்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள். அந்த நாட்டுக்கே ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார்கள். துல்கர்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதி மந்திரி பதவியை தனக்கு தரும்படி அந்த நாட்டு அரசனிடத்திலே விண்ணப்பம் செய்திருக்கிறார். ரப்பி ஜஅல்னி அலா ஃபஸாயினில் அர்த், ஆட்சியாளரிடத்திலே கேட்கிறார்கள், என்னை நீங்கள் இந்த பூமியினுடைய கருவூலங்களுக்கு பொறுப்பாக நீங்கள் தன்னிடத்திலே தகுதி இருக்கின்ற பொழுதும், தகுதி இல்லாதவர்கள் ஒரு பொறுப்பை வகிப்பதற்கு முன் வருகின்ற பொழுதும் அவர்களை தவிர்த்து அந்த பொறுப்பை மிகச் சரியாக வகிப்பதற்கு எனக்கு முடியும் என்று ஒருவர் கருதுகின்ற பொழுதும், பொருத்தமில்லாதவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்ற நிலை காணப்படுகின்ற பொழுதும் கட்டாயமாக அவர் அந்த பொறுப்பை வகித்தே தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே நபிமார்கள் தலைமைத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் பொறுப்போடு இருந்திருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், வஹபலி முல்கன் லா யன்பதி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு ஆட்சியை தாரப்பே, எனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு தேவைப்பட முடியாத அளவுக்கு உள்ள ஆட்சியை தா என்று கேட்கிறார். ஆட்சியின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக அல்ல, ஆட்சியின் மீது கொண்ட வெறியின் காரணமாக அல்ல, தன்னிடத்திலே ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, நுபுவத் இருக்கிறது, மக்கள் தன்னுடைய தேவையை எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அப்படியான சூழ்நிலையில் அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா என்று சொன்னார்களே தவிர, நீதியை நிலைநாட்டுவதற்கு, மக்களுடைய நலன்களை இறுதி கொடுப்பதற்கு, மக்களுக்கு மத்தியிலே அதாவது அவருடைய வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு ஆட்சி தேவை என்றால் அந்த ஆட்சியை கேட்பதில் தவறு கிடையாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாட்டு ஆட்சியாளரிடத்திலே சென்று அந்த நாட்டிலே வர இருக்கின்ற பஞ்சத்துக்கான தீர்வு தன்னிடத்திலே இருப்பதாக சொல்லி, எனவே அந்த நிதி மந்திரி பதவியை தனக்கு தடுப்படி அவர்கள் கேட்கிறார்கள். கேட்பதன் நோக்கம் மக்களை துளிவதற்கல்ல, அந்த இருக்கின்ற திரை செயலியில் இருக்கின்ற பணத்தை சுருட்டிக் கொள்வதற்கு அல்ல, அந்த பதவியை ஒரு அமானிதமாக கருதி மக்களுக்கு சேவை செய்வதற்கு. ஏனென்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான், உனக்கு நான் அறிவை தந்திருக்கிறேன், அமானிதத்தை தந்திருக்கிறேன், உனக்கு பொறுப்பு, உனக்கு ஸ்கில்ஸை நான் தந்திருக்கிறேன், மக்கள் எல்லோரும் உன்னுடைய சேவையை எதிர்பார்த்திருந்தார்கள், அந்த நேரத்திலே நீ அந்த சேவையை கொடுப்பதற்கு முன்வராமல் ஒதுங்கி இருந்தாயே, நீ ஒரு பாவி என்று நாளை மறுமையிலே சொல்லி விடுவானோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் அந்த நிதி மந்திரி பதவியை அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்ல அடியார்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌன, பூமியிலே நடந்து செல்கின்ற பொழுது மிகவும் அமைதியாக மென்மையாக நடந்து செல்வார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று அந்த அடியார்களுடைய பணிவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத் அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியரை சோழிகளை பார்க்கின்ற பொழுதும், எங்களுடைய சந்ததிகளை பார்க்கின்ற பொழுதும், எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை நீ தருவாயாக என்று அவர்கள் கேட்கின்ற அதே நேரத்தில், வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா, எங்களை தக்குவாதாரிகளுக்கு தலைவர்களாக மாற்றி விடுவாயாக என்று கேட்கிறார். தக்குவாதாரிகளுக்கு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடியவர்களாக எம்மை மாற்றி விடுவாயாக என்று அல்லாஹு தஆலா அவர்களை அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே பொறுப்புகளை கேட்பது என்பது அல்லது தலைமைத்துவத்தை தனக்கு வேண்டுவது என்பது ஒரு அசுத்தமான விஷயம் அல்ல. நபிமார்கள் லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார்கள், குலபாக்கள் லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார்கள், எனவே எமது நல்லடியார்கள் சமூகத்துக்கு லீடர்ஷிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் என்றால் அதனை ஒரு அமானிதமாக பார்த்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பணம் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போகும் அல்லது சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும், ஒரு மனிதனை அதிகாரம் ஆட்சி என்பது ஒன்றில் அவனை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும் அல்லது நரகத்துக்கு கொண்டு போகும். நாங்கள் பார்க்கிறோம் காரூன் ஃபிரௌன் போன்றவர்கள் பணக்காரர்களாக ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், ஆனால் அவர்களை அது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது, நரகத்துக்குரிய தோணியாக அதனை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள், நரகத்துக்குரிய ஏணியாக அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னை போன்றவர்கள் அதனை சுவர்க்கத்துக்கான, ஏனையவர்கள் நரகத்துக்கான தோணியாக அதனை அமைத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் இவர்கள் சுவர்க்கத்துக்கான தோணியாக அதனை அமைத்துக் கொண்டார்கள். எனவே அடிப்படையில் அதிகாரம் என்பது, பதவி என்பது, பட்டம் என்பது, பொறுப்பு என்பது அசுத்தமானது அல்ல. மாஷா அல்லாஹ், அதனை சரியான முறையில் பயன்படுத்த முடியுமாக இருந்தால் அதன் மூலமாக எத்தனையோ வகையான நலவுகளை உலகத்துக்கு ஊட்டி கொடுக்க முடியும். ஒரு டாக்டர் ஒரு பொறுப்புதாரி, ஒரு நீதிபதி ஒரு பொறுப்புதாரி, ஒரு டீச்சர் ஒரு பொறுப்புதாரி, ஒரு ஊடகவியலாளர் ஒரு பொறுப்புதாரி, இந்த ஒவ்வொரு அந்தஸ்தையும் பயன்படுத்தி சமூகத்திலே நிறைய நன்மைகளை சம்பாதிக்க முடியும். உதாரணமாக ஒரு வைத்தியர் தன்னுடைய சேவை தன்னுடைய நோயாளிகளுக்கு வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதன் மூலமாக குணமடைந்து திருப்தி அடைகிறார்கள் என்றால் அவர் எவ்வளவு பெரிய சதக்காவுக்குரியவராக மாறுகிறார். அவருக்கு முன்னால் மலைகள் போன்ற நன்மைகள் கூடிய கிடைக்கிறது. அவர் சந்தோஷப்பட முடியும். ஒரு நீதிபதி நீதி செலுத்துகின்ற பொழுது அக்கறவொழி தக்குவா, நீங்கள் நீதி செலுத்துங்கள், அது தக்குவாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நீங்கள் இரண்டு பேர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சமாதானத்தை செய்து வைக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சதக்கா என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நீதிபதியாக இருப்பது என்பது ஒரு புண்ணியமான காரியம். ஆனால் அங்கு சேவை மனப்பாக இருக்க வேண்டும், அங்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், அங்கு சுயநலம் புறக்கணிக்கப்பட வேண்டும், பொது நலனுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், அநியாயத்துக்கு உட்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அந்த நீதிபதி இருக்க வேண்டும். அப்போது அவருடைய அந்த நீதி துறையானது அவருடைய அந்த செயல்பாடானது ஒரு இபாதத்தாக மாறுகிறது. ஒருவர் ஒரு போக்குவரத்து மந்திரி என்ற பதவியை பொறுப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொண்டார். அந்த பொறுப்பு ஒரு இபாதத்தாக மாற்றப்பட முடியும். இமாத்தத்துல் அதா அனித்தரைக்கு சதகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பாதையில் இருக்கின்ற மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அம்சங்களை ஒருவர் அகற்றுகிறார் என்றால் அது ஒரு சதகா என்று சொன்னார். ஒருவர் ஒரு பாதையிலே பாதையை போடக்கூடிய ஒரு என்ஜினியராக இருக்கிறார், ஒரு மந்திரியாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவருடைய நீயத்து நன்றாக இருக்கிறது, நான் இந்த பாலத்தை போட்டுக் கொடுக்கிறேன், இந்த பாதையை செப்பனிட்டுக் கொடுக்கிறேன், இதன் மூலமாக மக்கள் பயனடையட்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அதனை செய்கின்ற பொழுது அதன் மூலமாக மக்கள் பயனடையும் காலமெல்லாம் அவர் கபரிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் அவருக்கு நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கு. மாஷா அல்லா, எவ்வளவு வாய்ப்பு, மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அவருடைய ஆப்பர்ச்சுனிட்டியை, அவருடைய ஸ்கில்லை, அவருடைய திறமைகளை அவர் பயன்படுத்தி இருப்பது மக்களுடைய நலவுக்காக, இந்த பிரபஞ்சத்தை வளப்படுத்துவதற்காக என்றால் அது அசூசியானது அல்ல. நிச்சயமாக அவற்றை நாங்கள் கவனத்திலே கொள்ளும். எனவே பதவிகளை வகிப்பவர்கள் அவற்றை விட்டுவிட்டு ஓட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த பதவிகளின் ஊடாக சூரக்கத்தை அடையலாம், அந்த பதவிகளை பயன்படுத்தி பொறுப்புகளை பயன்படுத்தி அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கலாம். அதே நேரம் அந்த பொறுப்புகளிலே பொருத்தமில்லாதவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றிவிட்டு அந்த இடத்துக்கு வருவது என்பது வாஜிபாக காணப்படுகிறது. எனவே ஒதுங்கி இருக்கக்கூடாது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிப்பான், நீ அந்த பதவியிலிருந்து ஓடினாய், அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு அநியாயக்காரன் வந்து சேர்ந்தான், அதற்கு நீதான் காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதர் சுயநலனியாக இருக்க முடியாது, மாட்டிக்கொள்வார் அல்லாஹ். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, தலைமைத்துவத்துக்கு வந்தால் பொறுப்புக்கு வந்தால் கட்டாயமாக அடக்கம் பணிவு என்பது தலைவர்களிடத்திலே பொறுப்புதாரர்களிடத்திலே வர வேண்டும். குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை என்று தமிழிலே சொல்வார்கள். சிலர் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், மமதை வந்து விடுகிறது, கர்வம் வந்து விடுகிறது, அவர்களிடத்திலே மற்றவர்களை பிணிய வேண்டும் என்ற அந்த உணர்வு வருகிறது. தில்கத்தாரும் ஆசரா, மறுமை நாள் எப்படிப்பட்டது என்றால் இந்த உலகத்திலே பெருமை அடைய வேண்டும் அல்லது அக்கிரமம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆட்சி செய்யாதவர்களுக்குத்தான், மக்களுடைய நலன்களை கவனத்திலே கொண்டு ஆட்சி செய்பவர்களுக்குத்தான் மறுமை நாள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, ஹாதா மின் ரஹ்மத்தி ரப்பி என்று துல்கர்னை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தங்களுடைய பணிவை அடக்கத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடக்கம் வர வேண்டும், பணிவு வர வேண்டும். என்னை அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் மற்றவர்களை விடவும் அதிகமாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்பது பாரமானது என்ற உணர்வு எந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம்தான், நாம் யாருக்கு லீடர்ஷிப் கொடுத்துக் கொண்டிருக்கிறோமோ, எந்த பதவியை வகித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த பதவியிலிருந்து யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுடைய திருப்தியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். ஒரு பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்கள் அந்த பாடசாலையில் இருக்கின்ற அதிபரை வெறுப்பார்களாக இருந்தார். ஒரு நாட்டிலே இருக்கின்ற தலைவர் அந்த நாட்டிலே இருக்கின்ற குடிமக்களால் வெறுக்கப்படுகின்ற நிலை இருக்குமாக இருந்தார். ஒரு நிறுவனத்திலே இருக்கின்ற ஒரு பொறுப்புதாரி அந்த நிறுவனத்திற்கு வேலை செய்கின்றவர்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அது பயங்கரம், அது பெரிய ஆபத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேருடைய தொழுகைகள் அவர்களுடைய தலையை மட்டும் ஒரு சான் கூட உயர்த்தப்பட மாட்டார். அவர்களிலே ஒருவர் யார், ரஜுலும் அம்மா கௌமன் லகுகாரி, ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் ஒரு தலைமைத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவரை அந்த மக்கள் வெறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த மனிதன் எவ்வளவுதான் தொழுதாலும் அந்த தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார். அல்லாஹு தஆலா நீங்கள் அனைவரையும் பாதுகாக்கும். நாங்கள் அதிகமாக ஹஜ் செய்யலாம், அதிகமாக நோன்பு பிடிக்கலாம், அதிகமாக தொழுகையிலே நாங்கள் ஈடுபடலாம், ஆனால் ஒரு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த பொறுப்பை நாங்கள் கன கச்சிதமாக அந்த மக்களுடைய தேவைகளை சரியாக புரிந்து கொண்டு சரியாக நிறைவேற்றாமல் நாங்கள் பொதுபோக்கு காட்டினால், அசட்டையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அந்த மக்கள் எங்களை வெறுப்பார்கள். அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த குமுறல் இருக்கிறது, அந்த குமுறல் சாதாரண குமுறல் இல்ல, பயங்கரமான குமுறல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தஅவத்துல் மஃலூம் முஸ்தஜாபா வலவ் கான காஃபிரன், அநீதிக்குள்ளாக்கப்பட்டவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் முஸ்லிம் அல்லாத ஒருவராக இருந்தால் அநீதி என்பது, அக்கிரமம் என்பது, அடக்குமுறை என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்ற மக்கள், எங்களை நம்பி வாக்களித்திருக்கின்ற மக்கள், எங்களை பொறுப்புதாரிகளாக நியமித்துவிட்டு எங்களுடைய சேவையை எதிர்பார்த்திருக்கின்ற மக்கள், வறுமையில் இருந்தால், நோயோடு இருந்தால், மனக்கவலையோடு இருந்தால் பொறுப்புதாரிகள் தான் அவற்றுக்கு பரிகாரம் காண வேண்டும். பொறுப்புதார்கள் அசட்டையோடு இருந்தால் நிச்சயமாக அந்த மக்கள் வெறுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒரு சான் கூட உயர்த்தப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தலைமைத்துவம் என்பது ஒரு புனிதமான ஒரு அந்தஸ்து, அது ஒரு இபாதத்தாக எங்களுக்கு அதனை மாற்றலாம். அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அதனை செய்ய வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று தலைமைத்துவங்கள் பொறுப்புகள் பல வகைப்படும். ஒரு டாக்டராக இருப்பது, ஒரு இன்ஜினியராக இருப்பது, ஒரு லாயராக இருப்பது, ஒரு நீதிபதியாக, ஒரு அக்கவுண்டனாக, ஒரு பள்ளியின் தலைவராக, ஒரு நாட்டின் தலைவராக, ஒரு மாகாண சபை உறுப்பினராக, ஒரு பிரதேச சபை உறுப்பினராக, ஒரு பள்ளிவார் ஒரு பாடசாலையினுடைய ஒரு கேம்பஸினுடைய ஒரு லெக்சரராக இருப்பது, இப்படி எத்தனையோ வகையான பொறுப்புகள். அந்த பொறுப்புகள் அனைத்து சம்பந்தமாகவும் நாளை மறுமையிலும் விசாரிக்கப்படும். நாம் எம்மிடத்திலே எதிர்பார்க்கப்படுகின்ற அந்த கடமைகளை மிகச் சரியாக நிறைவேற்றாமல் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்வோமாக இருந்தால் நாளை மறுமையிலே நாம் இந்த உலகத்திலே எந்த அளவு தூரம் துரோகம் செய்வோமோ அந்த அளவு தூரம் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களை காட்டி கொடுப்பான். நாளை மறுமையிலே ஒவ்வொரு துரோகிக்கு பின்னாலும் ஒரு குடை கொடி உயர்த்தப்படும். அந்த துரோகியின் துரோகத்தின் அளவுக்கு அந்த கொடி உயரமாக பறக்க விடப்படும் என்று மேலும் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சமூகத்துக்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்றவன் செய்கின்ற துரோகத்தை விடவும் பெரிய துரோகம் எதுவும் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே துரோகம், காலை வாரி விடுவது, ஏமாற்றுவது, மக்கள் நம்பித்தானே இவர்களுக்கு ஒப்படைத்திருக்கிற மக்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், எங்களுக்கு அனுபவம் எதுவும் கிடையாது, எங்களுக்கு செல்வாக்கு கிடையாது, எங்களிடத்திலே பணம் கிடையாது. எனவே உங்களிடத்திலே தானே பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நீங்கள் சாதித்து தர வேண்டும் எங்களுக்கு, நீங்கள் எங்களுடைய குரலாக பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்று நம்பித்தான் அவர்கள் அந்த வாக்கை போட்டார்கள். எனவே அந்த வாக்கு என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை பேணக்கூடியவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், பள்ளி தலைவர்கள் இருக்க வேண்டும், பாடசாலை நிர்வாகிகள் இருக்க வேண்டும், பொறுப்புதாரிகள் இருக்க வேண்டும். ஒரு முதலாளிக்கு சிலர் பல தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள், உரிய முறையில் சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த குமுறல், அந்த ஆதங்கம், அது சாதாரணமானது அல்ல. நாளை மறுமையிலே ஒரு மனிதனை அல்லாஹு தஆலாவுடைய சந்நிதியிலே சென்று நிறுத்திவிடும். மாமின் அபதின் யஸ்தரஈஹி அல்லாஹு ரஅயத்தன் யௌம யமூத்து யமூத்து யௌம யமூத்து வஹுவ காஷுல் லிரஅயத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னத். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்புதாரியாக நியமிக்கின்றான். அந்த பொறுப்பை அவன் சரிவர நிறைவேற்றாமல் தன்னுடைய குடிமக்களுக்கு துரோகம் செய்தவனாக அவன் இறப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சுவர்க்கத்தை நினைத்து பார்க்கவும் முடியாது. ஹராம் என்ற சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொறுப்புதாரிகள் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எமது முன்னோர்கள் அந்த பொறுப்பை ஒரு கவனமாக நிறைவேற்றினார்கள். ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா போன்ற இந்த ஜனாதிபதிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி அந்த பொறுப்புகளை வகித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு அப்பிள் பழத்தை தன்னுடைய மகனுடைய கையிலே உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காணுகிறார். அந்த நேரத்திலே அதனை அவர்கள் அந்த மகன் சிறு பிள்ளை கடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை காணுகிறார்கள். அப்பிள்ளை அவர் கடித்துக் கொண்டிருக்கிறார், அவசரமாக அவருடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்து விடுகிறார். அப்போது தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்கிறார்கள், இது பைத்துல்மாலுடைய ஒரு அப்பிள் பழம் அல்லவா? ஆம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, நிச்சயமாக நீங்கள் அந்த பழத்தை அவருக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி அந்த பழத்தை பறித்தது மாத்திரமல்ல, அந்த பழத்தை பறித்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு இரக்கம் இருந்தது. என்னுடைய பச்சிலம் குழந்தையினுடைய கையிலிருந்து பறிக்க கூடாது, உள்ளம் பாதிக்கப்படுது என்று உணர்வு இருந்ததுதான். ஆனாலும் நான் பறித்தேன், நான் அல்லாஹ்விடத்திலே இருந்து பதில் சொல்ல வேண்டும் என்று. எனவே மனைவி சந்தைக்கு சென்று இரண்டு திருகங்களை கொடுத்து ஒரு அப்பிளை கொண்டு வந்து கொடுத்த சந்தர்ப்பத்தில் அந்த சந்தைக்கு போன செய்தியை அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அதுவும் அந்த அப்பிளா என்று அவர்கள் சந்தேகப்பட்டு மீண்டும் கேட்கிறார்கள், இது பைத்துல்மாலுடைய அப்பிள் தானா என்று கேட்கிறார்கள். இல்லை, நான் பணம் கொடுத்து வாங்கிய அப்பிள் என்று சொன்னபொழுதுதான் அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறார்கள். வைத்தியர் வந்து சொல்கிறார், நீங்கள் தேன் சாப்பிட வேண்டும் என்று. ஆனால் பைத்துல்மாலிலே தேன் இருக்கிறது, பைத்துல்மாலிலே தேன் இருக்கிறது, ஒரு கரண்டி தேன் குடிப்பதற்கு அவர்கள் விருப்பப்படவில்லை. பைத்துல்மாலுடைய தேன் என்பதனால் உடனடியாக பள்ளி வாயிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி கேட்கிறார்கள், எனக்கு சுகையினமாக இருக்கிறது, பைத்துல்மாலிலே தேன் இருக்கிறது, இந்த தேனிலிருந்து ஒரு கரண்டியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் விரும்பவில்லை என்றால் நான் நிச்சயமாக எடுக்க மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார். இதுதான் சுப்ஹானல்லாஹ் எங்களுடைய முன்னோர்களுடைய பொறுப்புணர்ச்சி. பஹ்ரைனிலிருந்து வாசனை திரவியங்கள் வருகின்றன, அந்த நேரத்திலே வாசனை திரவியங்களை நிரப்பார்கள், பாரம் பார்த்துத்தான் அதனை பங்கீடு செய்வார்கள். எனவே பொதுமக்களுக்கு மத்தியிலே பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வாசனை திரவியங்கள் வருகின்ற பொழுது யார் நிரப்புவது என்ற கேள்வி வருகிறது. உமர்லாதன் அவருடைய மனைவி தான் அதற்கு பொருத்தம் என்று அங்கு சொல்லப்படுகிறது. சில உமர்லாதன் சொல்கிறார்கள், தன்னுடைய மனைவியை பார்த்து, நீங்கள் அந்த வாசனை திரவியங்கள் அத்தனை நீங்கள் நிறுத்த போகக்கூடாது. காரணம், நீங்கள் சில நேரங்கள் நிறுத்துகின்ற பொழுது அதிலே உங்களுடைய கைப்பட்டு உங்களுடைய கழுத்திலே கழுத்தை பிடித்து காட்டுகிறார்கள், அதனை நீங்கள் துடைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது ஹராம் என்பதனால் அவ்வாறு செய்யக்கூடாது, நீங்கள் அதற்கு முன்வரக்கூடாது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு தூரம் அவர்கள் மிக கவனமாக நடந்திருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கவர்னர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே சொல்கிறார்கள், நீங்கள் பயன்படுத்துகின்ற தாளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், காரணம் அது பைத்துல்மாலுடைய தாள். நீங்கள் எழுதுகின்ற அந்த வரம் அந்த காலத்தில் இருந்தது, அந்த அந்த தாளை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். எழுதுகின்ற பொழுது அந்த குச்சி கூர்மையாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், தடிப்பமான கூரை கொண்டு நீங்கள் மையை தூட்டு எழுதினால் அந்த அதிகமான இங்க் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அந்த வரிகளுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்த வேண்டாம், கிட்டின கிட்டின வரிகளை நீங்கள் எழுதுங்கள். சொற்களை நீண்ட சொற்களாக போட்டு எழுத வேண்டாம், சுருக்கமான சொற்களை போட்டு சென்டென்ஸ்களை போட்டு எழுதுங்கள் என்று சொல்கிறார். காரணம், பைத்துல்மாலுடைய இங்க் சீரழிந்து விடக்கூடாது, பைத்துல்மாலுடைய காகிதம் சீரழிந்து விடக்கூடாது, அது வீணாக போய்விடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார். இதுதான் எங்களுடைய முன்னோர்களுடைய பக்குவம். நாம் எவ்வளவும் பேசலாம், ஆனால் எமது அன்றாட வாழ்க்கையில் இந்த இந்த நிதானம் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு, அன் தஅ்புதுல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அல்லாஹு தஆலா உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நாங்கள் பேசுகிறோம். ஒவ்வொரு வினாடியையும் நாங்கள் கவனமாக திட்டமிட வேண்டும். என்னை அல்லாஹு தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறான், நான் எடுக்கின்ற சம்பளம் ஹலாலானதா, என்னை நம்பி இருக்கின்ற குடிமக்களுக்கு நான் உரிய சேவைகளை உரிய முறையில் நான் கொடுத்திருக்கின்றேனா? ஒரு மனிதன் பகட்கொள்ளையில் ஈடுபடுகிறான் என்றார். பகட்கொள்ளை என்றால் என்ன? மக்கள் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது கொள்ளையடிக்கிறான், பொது சொத்திலே கையை வைக்கிறான். அப்படி அவன் செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அவன் ஒரு மோமினாக இருக்க மாட்டான் என்று சொன்னார். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நாம் திரட்டுகின்ற ஒவ்வொரு ரூபாய், நாம் திரட்டுகின்ற ஒவ்வொரு அதிகாரம், எம்மை வந்தடைகின்ற ஒவ்வொரு பதவியும் ஹலாலான ரூட்டினூடாக ஹலாலான முறையினூடாகத்தான் வந்திருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். நாம் ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், அல்லாஹ்வை இறைவனாக ரப்பாக ஏற்றிருக்கின்ற, கியாமத்தை விசுவாசித்திருக்கின்ற, மௌத்தை நம்பி இருக்கின்ற மஹ்ஷரிலே இருக்கின்ற கேள்விகளுக்கு நுணுக்கமாக இருக்க வேண்டும் உறுதியாக நம்பி இருக்கின்ற ஒருவர் தலைமைத்துவத்தை வகிப்பதற்கும் மறுமையை விசுவாசிக்காத இந்த உலகமே வாழ்க்கை என்று இருக்கின்ற ஒருவர் ஒரு பொறுப்பை வகிப்பதற்கு இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்படியும் வாழ்வார்கள். ஒரு தலைமைத்துவத்தை அடைவதற்கு, ஒரு பொறுப்பை அடைவதற்கு அவர்கள் எந்த பொறுப்புகளையும் கையாளலாம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் ஒரு மிகப்பெரிய பொறுப்புதாரி. அவன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அவனுடைய ஒவ்வொரு கர்மத்திற்கும் அவன் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு மூச்சுக்கும் அவன் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த பதவிகளையும் பொறுப்புகளையும் கவனமாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதிகாரிகள் பொறுப்புதாரிகளுடைய வாழ்க்கையிலே லஞ்சம், ஊழல், அராஜகம், அக்கிரமம், அடாவடித்தனம் என்பன சர்வசாதாரணமாக அரங்கேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாவது தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனையோ வகையான ஏற்பாடுகளிலே இந்த பொறுப்புதாரர்கள் சம்பந்தப்படலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மனிதர்களே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக சாப்பிட வேண்டாம். அந்த சொத்துக்களை நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு லஞ்சமாக கொடுத்து மக்களுடைய சொத்துக்களில் இருந்து ஒரு பகுதியை சாப்பிட்டுக் கொள்வதற்கான ஊடகமாக நீங்கள் அதனை நீங்கள் தெரிந்து கொண்டே பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். எனவே நாம் அதிகாரம் செலுத்துகின்ற பொழுது, நாம் ஆட்சி செய்கின்ற பொழுது, நிர்வாகம் செய்கின்ற பொழுது, பதவிகளை வகிக்கின்ற பொழுது, அந்த பதவிகள் என்பன அமானத்துக்கள், அந்த பதவிகள் என்பன பொறுப்புகள், அந்த பதவிகள் என்பன சோதனைகள், அந்த பதவிகள் சம்பந்தமாக நாளை மறுமையிலே நான் விசாரிக்கப்பட இருக்கின்றேன், பொதுமக்கள் நாளை எனக்கு எதிராக இது சம்பந்தமாக வாதிட இருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வோடுதான் நாங்கள் செயல்பட வேண்டுமே தவிர இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், நாம் ஒருபொழுதும் தப்ப முடியாது. எனவே அந்த இபாது ரஹ்மான் எனப்படக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், ஒரு விண்ணப்பம் செய்கிறார்கள், எங்களை நல்லடியார்களுக்குரிய தலைவர்களாக மாற்றித்தார் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்வியை நாங்கள் கேட்கலாம். ஏன் கேட்கலாம்? சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக, மக்களுடைய சேவையை வழங்குவதற்காக. இந்த பூமியை வளப்படுத்த வேண்டும், இந்த பூமியிலே மனிதர்களுடைய நலன்கள் ஈட்டப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யலாம். எனவே அந்த வகையில் நாம் எமது பதவிகளை, எமது பொறுப்புகளை அமானிதங்களாக கருத வேண்டும், சோதனையாக கருத வேண்டும். அப்போதுதான் அதனூடாக சுவர்க்கத்தை அடைய முடியும். வல்ல நாயன் எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. இந்த பதவிகளை, பொறுப்புகளை அமானிதமாக கருதி மறுமையிலே அவற்றை ஊடகமாக பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கு பாக்கியம் செய்வானாக என்று கூறி விடைபெறுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.